ஓம் ஸ்ரீ சத்குரு பியோர்மஹ. சௌந்தரியரகரி 96வது ஸ்லோகம். தேவியினுடைய பதிவிரத மகிமையின் வர்ணனை. இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய பதிவிரதாத்தமையை பற்றி ஆதிசங்கர் பகவத் பாதால் விளக்கிறார். தாத்பரியத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த லோகத்தில் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய ஜெகன்மாதாவான தேவியுடைய பதிவிரதாத்தன்மை அப்படிங்கிறது ஒரு உத்திஷ்டமானது. அம்பாள் ஒரு உத்தம ஸ்திரீ அப்படிங்கிறத இதில் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். பிரம்மாவோட பத்னியான சரஸ்வதி தேவி, இந்த சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு அந்த கடாட்சத்தை உத்தேசித்து இந்த மானுடர்களுக்கு வாக்கு விலாசத்தையும் அவர்களுடைய புத்தியில் கூர்மையான அறிவியும் போதிக்கிறதுக்காக எல்லார்ட்டையும் வாசம் செய்கிறாளாம் அந்த மாதிரி மானுடர்கள்ட்ட. அதனால் இந்த வாக்குவிலாசத்தன்மை பெருகக்கூடிய இந்த சரஸ்வதி கடாட்சம் நிறைய மாணவர்களுக்கு சிந்திக்கிறது. அதனால் சரஸ்வதி தேவியை வாழ்க்கை வாசம் செய்கிறா அப்படின்னு சொல்ல வர்றார். மகாலட்சுமியும் தன்னை உத்தேசித்து இந்த பூஜைகள் ஜபங்கள் பண்ணக்கூடிய இந்த பிராகிருத ஜனங்களுக்கு அளவில்லாத செல்வங்களை பலவிதமாக வாரி வழங்குறா. தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களாகவும் நிலங்களாகவும் காடு வீடுகள் மனைகள் அது மாதிரி பல பொருள்களாகவும் குதிரை யானை அது மாதிரி நிறைய விஷயங்களில் அனுசரித்து மகாலட்சுமி அவளுக்கு வாரி வழங்குறாள். அதனால் அவர்களுடைய இல்லமானது செல்வங்களால் கொழிக்கிறதாம். அதனால் மகாலட்சுமி அவளோட நித்திய வாசம் செஞ்சுட்டு இருக்காளாம். அவளுக்கு மகாலட்சுமியோடைய ஸ்வரிசம் ஏற்படுறதாம். சரஸ்வதி லக்ஷ்மி இவர்களைப் போல் பல இந்த மானுட ஜென்மங்களோட ஸ்பரிசம் ஏற்படாமல் அம்பாளானவள் பரமேஸ்வரனை மட்டுமே ஹிருதயத்தில் வச்சிருக்காளாம். காமேஸ்வரனுடைய ஹிருதயத்தில் காமேஸ்வரியும் காமேஸ்வரியுடைய ஹிருதயத்தில் ஹாமேஸ்வரம் இருக்கிற அப்படிங்கிறது ஒரு தத்துவார்த்தமாக முன்னாடி சொல்லியிருந்தார் ஆதிசங்கர் பகவத் பாதால். அதனால் காமேஸ்வருடைய ஹிருதயத்தில் காமேஸ்வரன் மட்டுமே இடம் உண்டு. அதனால் காமேஸ்வரனுடைய ஸ்பரிசம் மட்டும்தான் நம்மளுக்கு ஏற்படுறதான். அதனால் சரஸ்வதி லக்ஷ்மியை மாதிரி அவர்களை துதிக்கிறவருடைய இல்லத்தில் அவருடைய மனசில் ஸ்பரிசங்கள் அம்பாளுக்கு ஏற்படுறதில்லை. ஆனால் இந்த ஒரு காரணத்தினால சரஸ்வதி தேவியோ லக்ஷ்மி தேவியோ நம்ம வந்து குறைவாக எடை போடக்கூடாது அப்படிங்கிறார். அவ ரெண்டு பேருமே, அதாவது சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் அம்பாளுடைய அந்த பதிவிரதாத்தன்மையை பார்த்து அம்பாளை விழுந்து வணங்குறாளாம். அம்பாளை வணங்கக்கூடியவளுக்கு அவ ரெண்டு பேருமே அந்த கடாட்சத்தை, அதாவது சரஸ்வதி கடாட்சத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் வழங்குவதாக அம்பாள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாளாம். அந்த அளவுக்கு அம்பாளுடைய இந்த பதிவிரதாத்தன்மையை, உத்திஷ்டமான பதிவிரதாத்தன்மையை ஆதிசங்கர் பகவத் பாதா இந்த ஸ்லோகத்தில் வலியுறுத்தி சொல்கிறார். முன்பே சொன்னபடி தான் அந்த ஷண்மதங்களில் ஒவ்வொரு மதமாக ஆதிசங்கரை சொல்லும்போது, ஒரு மதத்தை பற்றி சொல்லும்போது அந்த மதத்தினுடைய மூல தேவதை யாரோ அந்த தேவதையை உத்திஷ்டமாக வச்சு மற்றவர்களெல்லாம் அடுத்த வரியில் சொல்லுவார். உத்திஷ்டமான தேவதையை அதற்கு யார் பிரதானமாக இருக்காளோ அவளுடைய புகழாக தான் பற்றி சொல்லுவார். அவர்களுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவார். இங்கே அம்பாளை வந்து அம்பாளுடைய பதிவிரதாத்தன்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு உபமானத்தோட ஒரு வர்ணனையோட சரஸ்வதியும் மகாலட்சுமியும் பலவாறாக பிரிஞ்சு இந்த மானுட ஜனங்களுக்கு பல விஷயங்கள் அருள் செய்கிறா. அதனால் அவள் வந்து இந்த மானுட ஜென்மங்களுடைய ஸ்பரிசங்களில் அவளுக்கு ஏற்படுறது. ஆனால் அம்பாளாக இருக்கிறவ பரமசிவனை உத்தேசித்தான் எல்லாத்தையும் செய்கிறா. அந்த அருளை மட்டும்தான் அம்பாள் வந்து ஒரு தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்திலேருந்து வாரி வழங்குறா. அதுவும் அவருடைய ஹிருதயத்தில் பரமேஸ்வரன் இருக்கார், காமேஸ்வரன் இருக்கார். அவரை மனசில் வச்சுட்டு தான் தன்னை தாயாராக பாவிச்சுட்டு இந்த லோக மக்களுக்கெல்லாம் அவர்களை வாரி வழங்குறார் அப்படிங்கிறத இதில் எடுத்து சொல்கிறார். அதனால் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் ஒரு குறைச்சி வர்ணித்ததாக வந்து நினச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறார். அதனால் தேவியை உபாசிக்கிறவர்கள்ட்ட வந்து சரஸ்வதி கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் பொருந்தி அவர்கள் மகா வித்வான்களாகவும் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்தர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் பகவத்தார் வலியுறுத்துகிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு அந்த நடையிலேயே ஆதிசங்கரை சொன்ன அந்த பாவனையிலேயே இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.